மத்தேயு 5:8 நம்ம பார்த்து வரோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சப்ஜெக்ட் வந்து அது பிரசங்கமே பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட். நான் இதெல்லாம் பிரசங்கம் தயார் பண்ணிட்டு இதை பிரசங்கம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த சப்ஜெக்டு, தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஒரு கருத்து வந்து, அந்த சத்தியம் மனுஷ பாஷைக்கும் மனுஷ சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சப்ஜெக்ட். நம்மளால் பேச முடியாத ஒரு அருமையான ஒரு சத்தியம். ஒரு என்னன்னா அதை பார்த்துட்டு வந்து அதனோட அதை குறித்து ஒரு ஐடியா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான், சரி கொஞ்ச நேரம் உலர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்ச நேரம் உலரும் அதை பற்றி அப்படின்னு தான் நினச்சி வந்திருக்கிறேன். அந்த பிரசங்கம் ஒருவேளை சில பேருக்கு உலர்ற மாதிரி அது இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஆழமான சப்ஜெக்ட். ஏன்னா இந்த இந்த ஒரு பகுதி வந்து சில காரியங்கள் வந்து நம்ம மனுஷ பாஷையில் புரிஞ்சிக்கலாம். இது புரிஞ்சிக்கிற காரியமும் அல்ல, இது அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். இது அந்த அனுபவத்தை வார்த்தைகளில் விவரிக்கிறதுக்கு நம்ம மனுஷ பாஷையில் வார்த்தைகள் இல்லை. இது ஒரு விதத்தில் ஒரு ஒரு ரகசியம்னு சொல்லலாம், ஒரு சீக்ரெட் இல்லைங்களா. நான் ஆவியானவருக்கு நான் போன வாரம்லாம் நன்றி செலுத்தின அந்த ரகசியத்தை கொஞ்சமாவது எனக்கு உணர வைத்தார், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த அனுபவத்தை நம்ம பிரசங்கமாக வார்த்தைகளில் சொல்கிறது முடியாத ஒரு காரியம். இது வந்து இருதயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காரியம். இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு பரிசுத்தவான்களுடைய ரகசியம். பரிசுத்தவான்கள் எப்படி இந்த உலகத்தில், பாவ உலகத்தில் தான் அவங்களும் இருந்தாங்க, ஆனால் இந்த உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் வென்று வெற்றிகரமாக அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது ரகசியம் இதில் தான் இருக்குது. அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது, இதை ரொம்ப ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும், பரிசுத்தாவியானவர் நமக்கு இதை புரிஞ்சு கொள்ளும்படிக்கே உதவி செய்யணும்னு ஜபத்தோடு நம்ம இதை படிக்க பார்ப்போம். தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஒரு டாப்பிக்கே பார்த்தோன்னா அது ரொம்ப ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். முழு மீட்பின் நோக்கமே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவி அனுப்புனது எல்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, நாம் தேவனை தரிசிக்கும்படி நம்மளை செய்யணும் என்பதற்காகத்தான். அதான் மீட்பு, இந்த கோல் ஆஃப் ரிடெம்ஷனே அது தான். பார்த்தீங்கன்னா புது பைபிளே இது இந்த சத்தியம் பரவி இருக்கிறத பார்க்கலாம். ஆதியாகமத்திலேருந்து எடுத்து பார்த்து ஆதியாகமம் 3:10 நம்ம இருதயமே உடஞ்சி போகிறது எதுக்கு? இன்னமே மனிதன் தேவனை தரிசிக்க முடியாது, தேவன் பிரசன்னத்திலேருந்து விரட்டப்படுகிறான்னு நம்ம இருதயமே உடஞ்சி போகிறோம். அந்த 3:10 பைபிள் கடைசி புக் எப்படி முடியுது தெரியுமா? அது எந்த பாக்கியத்தில் முடியுது தெரியுமா? ரெவலேஷன் 22:3-4 படித்து பார்த்தோன்னா எங்கே முடியுதது? என்ன இதெல்லாம் இந்த மீட்பின் சரித்திரம் எங்கே கொண்டு போச்சு விழுந்து போன மனிதனை அப்படின்னு அந்த வசனம் சொல்றத பார்க்கலாம். படிங்களா,
இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்.
அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். பாருங்களேன், அங்கதான் முடியுது. அவருடைய முகத்தை தரிசிக்கிறது தான் ஃபைனல் ஸ்டேட். அவருடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு நிலை தான் ஃபைனல் ஸ்டேட். இது ஒரு கடைசி ஒரு நிலைமையாக இருந்தாலும் ஒவ்வொரு ப்ராமிஸும் இந்த பியாட்டிடியூட்ஸில் வர ப்ராமிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவ் அண்ட் தென் என்ற ஒரு கருத்து இருக்குது. அதாவது முடிவில் அதனோட பரிபூர்ணம் இருந்தாலும் இப்போது அதை அனுபவிக்கிற ஒரு காரியமும் இருக்குது, இப்போவும் அந்த ப்ராமிஸ் நிறைவேற ஒரு காரியமும் இருக்குது. அதனால் அது ஏன்னா எபேசியர் 1:14 பார்த்தோன்னா பரிசுத்தாவியானவர் வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற நித்திய சுதந்திரத்துக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கார். அதாவது நம்ம பரலோகத்தில் அனுபவிக்க போகிற எல்லா சுதந்திரமும் ஆனந்தமும் இந்த உலகத்திலேயே நம்ம அனுபவிக்கும்படிக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டாக இப்போ ஹோலி ஸ்பிரிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹோலி ஸ்பிரிட் அதுக்காகத்தான் நமக்கு இருக்குது. ஏன் நம்ம கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் இங்கேயே அனுபவிக்கும்படிக்கு அந்த அதனால் இது வந்து வெறும் வரப்போகிற நித்தியத்தை ஒண்டி குறிக்காமல் இந்த உலகத்துலேயும் இதனோட இன்பத்தை அனுபவிக்கும்படி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனை தரிசிப்பது இந்த உலகத்துக்கும் சம்மந்தப்பட்டது. இது எவ்வளோ பெரிய அருமையான, எவ்வளோ அழமான சப்ஜெக்ட், எவ்வளோ அற்புதமான சப்ஜெக்ட் தான். ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்கிற, யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய 10,000 கோடி மல்லியா வந்து 9,000 கோடி கடன் பண்ணார்னு வருது இல்லைங்களா. 10,000 கோடி நம்மளால் யோசிக்கவே முடியாத பணம், அவ்வளோ அளவுக்கு பணம், அவ்வளோ பணம் உள்ள ஒரு சொத்து, எத்தனையோ ஏக்கர் உள்ள சொத்து எம்ஜி ரோட்லேயோ எங்கேயோ, அது உங்களுக்கு கிடைக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு நான் ஒரு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்காங்களேன், திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் பிரசங்கத்தை அப்படியே எவ்வளோ ஆர்வத்தோடு கேட்பீங்க, உங்கள் காதுகள்லாம் திறந்து ஐயோ இன்னைக்கு வித்தியாசமாக இருக்க போதேன்னு கேட்குப்பீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இதை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த 10,000 கோடி பணம் கொடுக்குற ஆனந்தத்தை விட, மதிப்பை விட உயர்ந்த ஒரு காரியம் தேவனை தரிசிப்பதுன்றது. அதனால் வரக்கூடிய பேரின்பம், ஆனந்தம், பரிபூர்ண இன்பம் வந்து இந்த உலகத்தையே ஆண்டு உலகத்தையே சொந்தமாக்கினாலும் கிடைக்க முடியாத ஆனந்தம். அவ்வளோ பெரிய விஷயம் அது. இட்ஸ் எ கிரேட் திங். நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை கேட்கும்போது அதனால் ஜபத்தோடு ஆவியானவர் உதவி செஞ்சார்னா இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுங்க. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுடைய ரகசியம். இதை புரிந்து கொண்டது நம்ம ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ரெண்டு தலைப்பில் இதை நம்ம பார்த்து படிச்சுக்கணும். முதலாவது, இந்த பாக்கியம், தேவனை தரிசிக்கிற பாக்கியம் தான் மனுஷனுடைய உண்மையான பரிபூர்ணமான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனுக்கு உண்மையான பரிபூர்ணமான சந்தோஷம் தேவனை தரிசிப்பதுனாலேயே கிடைக்கக்கூடும். முதலாவது அதை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்றது சில காரியங்கள் சொல்லி நான் உனக்கு சொல்ல போகிறேங்க. ரெண்டாவது, அந்த தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தை ஒரே வழித்தான் நம்ம அடைய முடியும். எப்படி? இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம வச்சு இந்த ரெண்டு தலைப்பில் நம்ம பார்த்துக்குவோம். முதலாவது, மனுஷனுடைய பரிபூர்ண இன்பம் தேவனை தரிசிப்பதுனாலேயே அது கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனுஷன் நம்ம இப்போ படிச்சுட்டு வரோம், மனுஷன் ரொம்ப நம்ம உள்ளுக்குள்ளே ஏங்குகிறோம், பாக்கியத்துக்காக ஏங்குகிறோம், இன்பத்துக்காக ஏங்குகிறோம் அப்படின்னு அந்த ஆத்மா ஏங்குறத வந்து பாவம் வந்து அதை குருட்டாக பயன்படுத்தி நம்மளை ஏமாற்றி வஞ்சித்து, வஞ்சனை உள்ள இச்சைகள்னு வருது இல்லைங்களா, பாவத்துக்கு பேர் டிசீட்ஃபுல் லஸ், அது நம்மளை வஞ்சிக்குது. என்ன நமக்குள்ளே இருக்கிற ஏக்கம் வாஞ்சைய இதுக்கு தான் நீ ஏங்குறன்னு சொல்லி நம்மளை வஞ்சித்து நம்மளை பாவம் செய்ய வைக்குது. ஆனால் உள்ளே ஏங்குறது எதுக்கு தெரியுமா? நம்ம உள்ளுக்குள்ளே வாஞ்சிக்கிறது எதுக்கு தெரியுமா? தேவனை தரிசிக்கணும் என்பதற்காக. அதுக்காகத்தான் நம்ம உள்ளே ஏங்குது. அதுதான் பார்க்குறோம் பாருங்களேன். ஏன்னா அந்த தரிசனத்தில் தான் என்ன இருக்குது? பரிபூர்ண பாக்கியம் இருக்குது. மனுஷ ஆத்மாவுடைய பரிபூர்ண நிறைவு ஆனந்தம் தேவனை பார்க்கறதுல தான் இருக்குது, தேவனை தரிசிக்கிறதுல தான் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. கடவுளை தரிசிக்கிறதுல தான் இருக்குது. என்ன தேவனை தரிசிப்பதுன்னா என்ன, அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். தேவனை தரிசிப்பது, தேவனை பார்ப்பது இல்லைங்களா. தரிசனம் பழைய வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் என்ன போட்டிருக்கு, தோ பிளஸ்டட் ஆர் த பியூர் இன் ஹார்ட் ஃபார் தே ஷல் சீ காட் இல்லைங்களா. பார்ப்பார்கள் தரிசனம் அப்படின்னா நம்ம ஊரில் இல்லைங்களா, நம்ம ஊரில் தரிசனம்னா என்ன, வெங்கடேஸ்வரர் மால் தரிசனம் அப்படின்னு திருப்பதியெல்லாம் நிற்பாங்க அந்த தரிசனம். ஏன்னா அவங்க அதை போய் கல்லை போய் பார்த்துட்டு வந்துட்டு அவர் பெரிய தரிசனம் இல்லைங்களா, என்ன கியூவில் நிற்பாங்க போய் கல்லை பார்க்குறதுக்கு. அதுக்கே அவ்வளோ முயற்சினா ஜீவனுள்ள தேவனுடைய தரிசனம் எவ்வளோ பாக்கியமானது, யோசிச்சு பாருங்களேன். அந்த தரிசனம் அவ்வளோ பெரிய பாக்கியமானது. என்ன இந்த தரிசனம், அந்த தேவனை பார்ப்பதுன்னா என்ன அப்படின்னா, கடவுள் வந்து மனுஷனை பண்ணும்போது அவனுக்கு ஆத்மா சரீரத்தோடு பண்ணியிருக்கிறார். அதில் ரொம்ப மேன்மையானது ஆத்மாவா சரீரமா? ஆத்மா இல்லைங்களா. ரொம்ப மேன்மையானது ஆத்மா, ரொம்ப சிறந்தது ஆத்மா. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த தரிசனம்ன்றது வந்து சரீர பிரகாரமான கண்களால் பார்க்குற தரிசனத்தை பற்றி இது பேசலை. அதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மா சிறந்ததாக இருப்பதனால் அந்த சிறந்த இன்பம், சிறந்த ஆனந்தம் வந்து சரீர கீழ்த்தரமான சரீரம், அதுவும் பாவத்தில் விழுந்த சரீர கண்களால் கிடைக்கிற தரிசனத்தினால அந்த பேரின்பம் வர முடியாது. இது சரீர கண்ணால் பார்க்குற ஒரு தரிசனமே அல்ல. நம்ம சொந்த கண்ணாலேயே. அது மாத்திரம் இல்லாமல் தேவன் என்னவா இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறவரை எப்படி நம்ம போய் கண்ணால் எப்படி பார்க்க முடியும், ஆவியை நம்ம பார்க்க முடியாது. ஆவியாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஒரு குணாதிசயம் வந்து இஸ் அ இன்விசிபிள் காட், அதர்சனமானவர் இல்லைங்களா, அதர்சனமானவர். 1 தீமோத்தேயு 6:16 ஒரு வாட்டி படிப்போமே, அவரை புகழ்ந்து பேசும்போது அவருடைய ஒரு குணாதிசயத்தை அந்த வசனத்தில் போட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக.
பாருங்களா, ஒருவரும் காணக்கூடாதவர், அவர் பார்க்க முடியாதவரா அவர் இருப்பதனால். அதனால இந்த பெரிய ஆனந்தம், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் வந்து கடவுளை ஒரு ரூபத்திலேயோ ஒரு நிறத்திலேயோ இல்லை பெரிய ஒளியிலையோ பார்க்கறதுல வர்றதே இல்லை இல்லைங்களா. அது நம்ம கண்களால் பார்க்குற வர்றதில்லை. பரலோகத்தில் ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு நித்திய சரீரம் இருக்கிறதுனால ஆண்டவரை முகமுகமாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. இட்ட ஹெவனில் நம்ம பார்ப்போன்னு. ஆனாலும் அப்படி இருந்தாலும் அந்த சரீரத்தினால் வரக்கூடிய பார்வையை இது குறிக்கலை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இது என்ன மாதிரி பார்வையை குறிக்குது? சரி, சரீர பார்வை இல்லைன்னு பார்த்துட்டோம். என்ன மாதிரி பார்வையை குறிக்குதுன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, தேவனை நம்ம மனக்கண்களால் பார்க்குறோம். வேதம் தான் சொல்லுது, மனக்கண்களால் தேவனை பார்ப்பது, மனக்கண்களால் பார்ப்பது. ஒரு 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 அறிவு பூர்வமாக, ஒரு பகுத்தறிவு பூர்வமாக தேவனை பார்க்கறது. இதுதான் இதை குறிக்கிறத பார்க்கலாம். இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் வியூ. இது எப்படிங்க இந்த ஸ்பிரிச்சுவல் வியூ கிடைக்கும்? இது எப்படி கிடைக்கும்னா, மனுஷனுக்கு நமக்கு பல புலன்கள் இருக்குது. புலன்கள்னால் சென்சஸ் இல்லைங்களா. நம்ம கண்ணால் பார்த்து தான் சில காரியங்களை தெரிஞ்சுக்கிறோம், காதால் கேட்டு தான் சில காரியங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஆத்மா இருக்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, கண்ணில் பார்க்காததையும் காதில் கேட்காததையும் அதை பயன்படுத்தாமல் பரிசுத்தாவினால் நேரடியான ஒரு உணர்வு, ஒரு பார்வை அவனுக்கு ஏற்பட முடியும். இது பரிசுத்தாவினால் கண்ணால் பார்க்காத, காதால் கேட்காத ஒரு ரெவலேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் தேவனை தரிசிப்பதுன்றது. அது பரிசு இது அதை பாருங்களேன், அதை தான் பார்க்குறது. ஹோலி ஸ்பிரிட்னால் கொடுக்கப்படுற ஒரு பார்வை, நமக்கு இருக்கிற ஆத்மாவுக்கு இருக்கிற ஒரு பவர் என்னன்னா, நம்ம வெளிப்பிரகாரமான கண்ணையோ காதையோ கையோ பயன்படுத்தாமல் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கவும் கிரகிக்கவும் உணரவும் நம்மளால் முடியும். சோலுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துக்கணும். சோலுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம சொல்லப்போனால் கண்ணில், இந்த கண்ணில் பார்த்து உணர்றதை விட ஆத்ம கண்ணில் பார்க்கறது உணர்றது ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் பதிய முடியும். அப்படி ஒரு பவர் நம்ம ஆத்மாவுக்கு இருக்குது. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, நம்ம பாவத்தில் விழுந்து போனதுனால, நம்ம மிருகங்களுக்கு சமானமாக போனதுனால, நம்ம நம்பி இருக்கிறது எல்லாமே எதைத்தான் நம்பி இருக்கிறோம், கீழ்த்தரமான இந்த இன்ஃபீரியர் புலன்கள், கீழ்த்தரமான புலன்கள். எதை பார்த்தாலும் பார்க்கணும், எதை பார்த்தாலும் தொடணும், எதை பார்த்தாலும் ருசி பார்த்து தான் உணரக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதான் நம்ம ஆயிட்டோம் பாருங்களேன். நம்ம இதை பயன்படுத்தி போனதுனால் அந்த உயர்ந்த சென்சஸ் புலன்கள், ஆத்ம சென்சஸை உணர முடியாதபடிக்கு அது போயிடுச்சு. அதை ரொம்ப நிராகரிச்சிட்டோம் நம்ம. இப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னாவே நமக்கு என்ன தான் தோணுது, இந்த சரீர கண்ணால் பார்த்தா தான் அது இருக்க முடியும் அப்படின்னு. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதை தான் பார்க்கணும். தேவனை தரிசிப்பதுனா நம்ம வந்து நம்ம மனக்கண்களால் தேவனை பார்க்கறது, மனக்கண்களால் தேவனை பார்க்கறது. பவுலப்போஸ்தலர் வந்து எபேசியர் சபைக்கு அவர் ஜெபம் பண்ணுறார். எவ்வளோ பிரசங்கத்தை அவர் பண்ணியிருப்பார், எவ்வளோதான் இயேசுவை பற்றி சொல்லியிருப்பார், எவ்வளோ வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுத்துருப்பார். அவ்வளோ கொடுத்துருந்தாலும் அந்த சபைக்கு நான் தொடர்ந்து உங்களுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா, எவ்வளோ நீங்கள் படித்தாலும் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும், உங்கள் மனக்கு தேவன் உங்களுக்கு பிரகாசமான கண்கள் உங்களுக்கு கொடுக்கணும், அது கொடுக்காமல் என்னுடைய பிரசங்கம்லாம் நீங்களால் உணர முடியாது அப்படின்னு அவர் 1 எபேசியர் 1:18 ஜெபம் பண்ணுறத பார்க்கலாம். ஆகவே இந்த பார்வை தான், இட்ஸ் தியாலஜின்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ பியூட்டிஃபிக் விஷன் ஆஃப் காட். கடவுளை ஒரு அதிசயமாக ஆத்ம கண்களால் பார்க்கறது, ஒரு மனக்கண்களால் பார்க்கறது, அதை தான் இங்கே குறிக்குது. இந்த பார்வை வந்து ஆத்மாவுக்கு மிகவும் ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுத்து அந்த ஆத்மாவை மறுபாக்கக்கூடிய பார்வை இந்த பார்வை தான். அதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவனை பார்க்கறதுன்றது வந்து சரீரப்பிரகாரமான பார்வை இல்லை, மனது பிரகாரமான பார்வை. முதலாவது அதை புரிஞ்சுக்கிறோம். இந்த பார்வை வந்து நம்ம கேட்கறதுனாலையோ கேள்விப்படுறதுனாலையோ வர்றதில்லை இல்லைங்களா. சரீரப்பிரகாரமான வெளிப்பிரகாரமான புலன்களை பயன்படுத்தி வர்றதில்லை. கடவுளுடைய குணாதிசயங்களுடைய அறிவு நமக்கு இருக்கலாம், ஆனால் இது ஹோலி ஸ்பிரிட்டினால் கொடுக்கக்கூடிய பிரத்யேகமான உணர்வு. இட்ஸ் அ ஹோலி ஸ்பிரிட்ஸ் ரெவலேஷன். அது தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இது ரொம்ப ஸ்பெஷலுங்க, பரிசுத்தாவினால் கொடுக்கப்படுற ரெவலேஷன். ஏன் இதுக்கு பேர் தரிசிப்பதுன்னு போட்டிருக்கு, பார்வைன்னு போட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற ரெவலேஷன் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இதுக்கு பார்வைன்னு போட்டிருக்குன்னா, பாருங்கள் ஒரு பார்வை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒரு பார்வை பார்க்கும்போது எல்லா வெளியில் மற்ற காரியங்களை குறித்து நம்ம கேள்விப்படலாம், கேள்விப்பட்டு அதை குறித்து சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பார்க்கறதுனால ஏற்படுற காரியங்கள் என்ன, பார்க்கறதுனால பல காரியங்கள் ஏற்படுது. கேள்விப்படுறத விட பார்க்கறதுனால என்ன ஏற்படுதுன்னா, நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப நெருங்கி இருக்குது முதலாவது இல்லைங்களா. பார்க்கறது ரொம்ப தெளிவாக இருக்குது, கேள்விப்படுறத விட தெளிவாக இருக்குது. பார்க்கறது ரொம்ப உறுதியானது, பார்த்துட்ட பிறகு நான் பார்த்தா தான் நம்புவேன் இல்லைங்களா. பார்க்கறது ரொம்ப உறுதியானது, அது நிச்சயமானது பார்க்கறது இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, பார்க்குறதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அந்த பார்க்குற பார்வை மகிழ்ந்த இன்பத்தை கொடுக்கும் இல்லைங்களா. எவ்வளோ காரியங்களை பற்றி கேள்விப்படலாம், ஆனால் பார்க்குறதுனால கிடைக்கிற இன்பம் வேற எல்லாம் கேள்விப்படுறதுனால கிடைக்க முடியுமா, இல்லை. ஒரு ஒரு சீனரி, ஒரு ஊட்டியை பற்றியோ இல்லை ஒரு பெரிய டார்ஜிலிங்கை பற்றியோ எவ்வளோ நமக்கு சொல்லலாம், ஆனால் நம்மளே போய் பார்க்குறதுனால கிடைக்கிற இன்பம் பெருசு. இந்த காரியம் ஏன் தரிசிப்பதுன்னு போட்டிருக்குன்னா, இது ஹோலி ஸ்பிரிட்னால அந்த ரெவலேஷன் கொடுக்கப்படும் போது நம்மளா நேரடியாக நமக்கு நெருக்கமாக அதை உணரக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான சந்தேகமும் இல்லாத கிடைக்கிற ஒரு பார்வை, ஒரு ஆத்மீக விதமான பார்வை. அதனால தான் தரிசிப்பதுன்னு இது போட்டிருக்கு பாருங்களேன். தேவனுடைய சிறப்பான மேன்மையான குணத்தினுடைய அறிவு மாத்திரம் இல்லை, அதை குறித்த ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங், எவ்வளோ அதிசயமானவர் கடவுள் என்ற ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறது வந்து ஹோலி ஸ்பிரிட்னால் கிடைக்கிற அந்த பார்வை பாருங்களேன். பரிசுத்தாவி டைரெக்டாக நமக்கு கொடுக்குற ஒரு உணர்வுங்க அது. ஏன்னா பார்வையினால் ஏற்படுறது சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, பார்வையினால் இன்னும் சில காரியங்களும் ஏற்படலாம். இப்போலாம் நம்ம மீடியா இதில் இருக்கிறதுனால ஃபோட்டோவை பார்க்கலாம் இல்லைங்களா, வீடியோவை கூட பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லை, நேராக பார்க்குறதே வித்தியாசம். அதனால தான் இது ஏன் பார்க்குறதுன்னு போட்டிருக்குன்னா, ஹோலி ஸ்பிரிட் அந்த ரெவலேஷனை கொடுக்கும்போது மனக்கண்கள் திறக்கப்படும் போது நான் பார்த்த நிச்சயம், பார்க்கறதுனால கிடைக்கிற ஆனந்தம் பேரின்பம் ஏற்படுது நமக்கு பாருங்களேன். இது இட்ஸ் எ கிரேட் திங். கண்களால் அது ஒரு லைவ்லியாக அதனோட அழகும் அதனோட அதிசயமும் சிறப்புத்தன்மையும் தேவனை தரிசிப்பது அப்படின்னும் போது தேவனுடைய அதிசயமான அவருடைய குணாதிசயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், அதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக இருந்து விடலாம் நமக்கு. ஆனால் இந்த தேவனை தரிசிக்கும் போது அந்த பரிசுத்தினுடைய குணாதிசயத்தின் அழகும் அதனோட ஆழமும் எவ்வளோ பரிசுத்தன் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறது இருக்கு இல்லையா. பாடி எவ்வளோ பரிசுத்தர் ஆச்சே, நான் இவ்வளோ மோசம் ஆச்சேன்னு அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் இல்லையா. அந்த உணர்வு ஹோலி ஸ்பிரிட் தான் கொடுக்க முடியும். அவ்வளோ பரிசுத்தர் என்ன மாதிரி அருவறுப்பான மிருகத்தை போய் நேசிக்கிறாரா, என் மேலே இறக்கம் காட்டுறாரா, அந்த இறக்கம் எவ்வளோ பெருசுன்ற உணர்வு வந்து அந்த விஷனால் தான் கிடைக்க முடியும். புரியுதுங்களா. வார்த்தையில் பேசிட்டு போகலாம், அறிவளவுக்கு பேசிட்டு போகலாம், பட் தஸ் ரியல் சென்ஸ் ஆஃப் த எக்ஸலன்சி ஆஃப் காட்னு வாங்க, அந்த கடவுளுடைய மேன்மை சிறப்புத்தனத்தினுடைய உணர்வு ஹோலி ஸ்பிரிட் ரெவலேஷனால் தான் கிடைக்க முடியும், இந்த பார்வையினால் தான் கிடைக்க முடியும் பாருங்களேன். அதுதான் நம்ம படிச்சுக்கணும். அந்த உணர்வு பரிசுத்தாவி தான் ஏற்படுத்துறது. அது டைரெக்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் வியூ, கடவுளுடைய மாட்சிமை தன்மையும் அவருடைய அழகையும் அவருடைய அதிசயத்தையும் அப்படி தான் அங்கே உணர முடியும். அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சங்கீதங்கள்லாம் தேவனே உம்முடைய முகத்தை, முகத்தின் பிரகாசத்தை எங்களிடத்தில் வீச செய்யும், உம்முடைய முகத்தை என் பக்கமாக திருப்பாதியும் இல்லைங்களா. ஏன் அவருடைய முகத்தை பார்க்கறதுனா, அவருடைய கிருபையையும் அன்பையும் இரக்கத்தையும் நம்ம உணர்ந்து நேராக பார்க்குற மாதிரி. அவருடைய அன்பை ருசிக்கிற மாதிரி, அதை திருப்பாதியோன்னு வேதத்தில் சொல்லப்படுறதை பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த பார்வைனா என்னன்னு பார்த்துட்டோம். தேவனை தரிசிப்பது பாப்புன்னா என்னன்னு பார்த்துட்டோம். முதல் ரெண்டாவதாக, ஏன் இந்த மாதிரி ஆண்டவரை தரிசிப்பது தான் நமக்கு மனுஷனுக்கு முழுமையான பேரின்பத்தை கொடுக்க முடியுன்றதை பார்க்கணும் இல்லைங்களா. கடவுளுடைய பார்வைனா என்னன்னு பார்த்துட்டோம். ஏன் நமக்கு இதுதான் முழுமையான பேரின்பத்தை கொடுக்க முடியும்? நம்ம சங்கீதம் 16:11 படிச்சிருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலேயே. சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அது எங்கே தான் இருக்கு? உம்மிடத்தில் தான் இருக்குது அப்படின்னு தாவீது அதை உணர்ந்து அவர் சொல்கிறத பார்க்குறோம். இதில் ஏன் மனுஷனுக்கு பரிபூர்ண சந்தோஷம் ஏன் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோன்னு யோசிப்போம். இதை கொஞ்சம் நம்ம ஃபிலோசாஃபிக்கலாக தியாலஜிக்கலாக இது புரிஞ்சுக்கிட்டா தான் இதை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதான் நான் சொன்னேன், சில பேருக்கு இதை நான் சொல்கிறது உளறுதலாக இருக்கலாம், ஆனால் கவனத்தோடு கேளுங்க. ஏன் 10,000,000,000 ரூபாய் சொத்து இதில் தான் இருக்குது. அதை கேட்டோன்னா ஐயோ இது கஷ்டமாக இருக்கே புரிஞ்சுக்கிறதுன்னு சும்மா இருப்போமா? இல்லை, யூ ஹேவ் டு ஸ்ட்ரெயின் யுவர் பிரெயின் இல்லைங்களா. ஏன்னா மனக்கண்களால் பார்க்கணுன்னா மனதில் சிந்திச்சா தான் அது முடியும் இல்லைங்களா. ஸோ கவனத்தோடு கேளுங்க. தூக்கம் வர மாதிரி நமக்கு இருக்கலாம், ஆனால் நம்ம எந்திரிச்சு ஐயோ 10,000,000,000 ரூபாய் ஆச்சே, 10,000,000,000 ரூபாய் ஆச்சேன்னு நம்மளை எழுப்பிக்கணும் சரியா. சரி, இதில் பார்க்கும்போது மனுஷன் ஆண்டவர் எப்படி பண்ணார், மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் என்ன? மனுஷன் சாப்பிட முடியும், அதுவா மனுஷனில் இருக்கிற சிறப்பு தன்மை? என்ன மனுஷனுக்கும் மிருகத்துக்கும்? மிருகம் எடுத்துக்கிட்டோன்னா அது சாப்பிட்டா வயிறு நிறைய, அது சாப்பிடுச்சுன்னா அது திருப்தி பரிபூர்ண ஆனந்தம் அது கிடைச்சிடும் இல்லைங்களா. அதுக்கு வேறு ஏதாவது இருக்கா? சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சால் போதும் அதுக்கு, இல்லை வேறு ஏதாவது அதுக்கு இது உறவு இருந்துச்சுன்னா போதும் இல்லைங்களா. உடல் ஒரு செக்ஸில் இருந்துச்சுன்னா மிருகத்துக்கு போதும், அதுவே போதும். ஆனால் மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியுமா? மனுஷன் அதில் மாத்திரம் இல்லை, அதில் மாத்திரம் பரிபூர்ண இன்பம் அவனுக்கு வரவே முடியாது. சாப்பிட்றதுனாலையோ வசதி இருக்கிறதுனாலையோ பணம் இருக்கிறதுனாலையோ, ஏன் அவனுக்கு அதையெல்லாம் தாண்டி உயர்ந்த ஒரு குணத்தோடு அவனை சிருஷ்டித்திருந்தார். உணர்ந்த குணம் என்ன? அது சில நம்ம ஆத்மான்லாம், அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் பார்த்திங்க, தோஸ் ஆர் சுப்பீரியர் ஃபேக்கல்டிஸ் ஆஃப் மேன்னுவாங்க. அதாவது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த புலன்கள். இது மாத்திரம் மனுஷனுக்கு இல்லை, சாப்பிடணும் அதெல்லாம் இருக்குதான், குடிக்கணும் அது இது பண்ணணும் இருக்குதான், ஆனால் அதை விட உயர்ந்த சென்சஸ் அவனுக்கு இருக்குது. என்ன சென்சஸ்ஸு? அவன் வந்து ஒரு பகுத்தறிவோடு உருவாக்கப்பட்டிருக்கிறான். மனுஷனுக்கு கொண்டுத்தான் பகுத்தறிவோடு சிந்திக்க முடியும், மிருகத்துக்கு முடியுமா? அதுதான் மனுஷனை வித்தியாசப்படுத்துது இல்லைங்களா. பகுத்தறிவோடு உருவாக்கப்பட்டிருக்கான். அது மாத்திரம் இல்லை, மனுஷனை கொண்டுத்தான் மனசாட்சி இருக்குது, இது சரி அது தப்புன்னு உணரக்கூடிய ஒரு மனசாட்சி. அதெல்லாம் ஆத்மாவுக்கு சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா, ஆத்மாவுக்கு சேர்ந்த காரியங்கள். இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த உயர்ந்த புலன்களால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு அவனுக்கு பரிபூர்ண ஆனந்தம் வந்து அந்த உயர்ந்த புலன்களுக்கு ஏற்ற இன்பத்தை அவன் தேடும் போது தான் கிடைக்க முடியும். புரிஞ்சுக்கங்க. இப்படி உருவாக்கப்பட்ட மனுஷன் எல்லா மிருகங்களும் சாப்பிட்டா போதும், குடித்தா போதும், இருந்தால் போதும், அப்படி தான் மிருகங்கள் இருக்குது. ஆனால் மனுஷன் உயர்ந்த புலன்களோடு உருவாக்கப்பட்டதுனால், உயர்ந்த சென்சஸ், அவனுக்கு பகுத்தறிவோடு, அந்த பகுத்தறிவுக்கு எல்லையற்ற கற்பனை தன்மை இருக்குது, அது சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது, ரொம்ப கெப்பாசிட்டி இருக்குது அந்த பகுத்தறிவுக்கு. அது மாத்திரம் அவனுக்கு மனசாட்சி இருக்குது. அந்த குணங்கள்லாம் உயர்ந்த குணங்கள், அந்த உயர்ந்த குணங்களுக்கு ஏற்ற இன்பங்களை அவன் நாடும் போது தான் அவனுக்கு பரிபூர்ண இன்பம் கிடைக்க முடியும். புரியுதுங்களா? அது நாடுற வரைக்கும் அவனுக்கு பரிபூர்ண இன்பமே கிடைக்க முடியாது, திருப்தியே அவன் ஆக முடியாது. அதை நம்ம புரிஞ்சிக்க பார்க்கும்போது பாருங்க, அந்த உயர்ந்த சிறந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியமான குணங்கள் ரொம்ப முக்கியம் அவனுக்கு. அது தான் மனுஷனை ஆளணும்னு ஆண்டவர் படைச்சிருந்தார் இல்லைங்களா. அந்த குணங்கள் தான் அவனை ஆளணும்னு படைச்சிருந்தார். இதை பார்க்கும்போது இப்படி மனுஷனுக்கு அந்த ஆத்மா அந்த புலன்கள் வந்து ஆவிக்குரிய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய திராணி அதுக்கு இருந்துச்சு இல்லைங்களா. அந்த இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய திராணி அதுக்கு இருந்துச்சு. இதில் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு குணத்தை எடுத்துக்குவோம். அந்த உயர்ந்த குணங்களை பற்றி பேசுகிறோம், பகுத்தறிவு, சிந்திக்கிற கற்பனை பண்ணுற திறமெல்லாம் மனுஷனுக்கு தான். அந்த பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விசாலமான கற்பனை, விசாலமான சிந்தனை குணம் இருக்குது. அதுக்கு ஆழமான ஆசைகள் இருக்குது. அந்த ஆழமான ஆசைகள் வந்து குறுகலான ஒரு லிமிட்டடாக ஒரு அளவுக்குள்ள பொருட்களோ சூழ்நிலைகளோ அதை திருப்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பகுத்தறிவு உள்ள மனுஷனுக்கு, விசாலமான கற்பனை உள்ள மனுஷனுக்கு குறுகலான தற்காலிகமான பொருட்கள் அவனை திருப்தி செய்ய முடியாது. புரியுங்களா? புரியுதுங்களா? ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுத்தறிவு வந்து ஒரு எல்லையற்ற ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் தான் அவனுக்கு அந்த திருப்தியை கொடுக்க முடியும். சாதாரண காரியங்கள் அந்த பகுத்தறிவை திருப்தி செய்யணும், அந்த அறிவை திருப்தி செய்யணும், ரீசனிங்கள் திருப்தி செய்யணும்னா அவனுக்கு இந்த காரியங்கள், சாதாரண காரியங்கள் திருப்தி செய்ய முடியாது. எதுதான் அவனுக்கு திருப்தி செய்ய முடியும்? அப்படி பண்ணப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சிறப்பான உயர்ந்த விசாலமான காரியம்னு எடுத்தால் கடவுள் தான். அவருடைய குளோரி தான் எல்லையற்ற குளோரி, அவருடைய மகிமை தான் எல்லையற்ற மகிமை. இப்படிப்பட்ட மனுஷனுடைய பகுத்தறிவை திருப்தி செய்யக்கூடிய ஒரே காரியம் வந்து அதான் உம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தம். ஏன்? கடவுளில் தான் அவனுடைய விசாலமான கற்பனையும் விசாலமான பகுத்தறிவும் நிறைவும் ஆனந்தமும் காணக்கூடியது வந்து கடவுள் மாதிரி ஒரு விசாலமான ஒரு ஜீவனில் தான். ஏன்? அவரில் தான் ஒரு ஆழமே இல்லாத எல்லையற்ற கடல் போல் அந்த மனுஷன் குதித்து நீச்சல் அடித்து தன்னுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாலும் அதனுடைய எல்லையே காண முடியாத அதிசயத்தில் மூழ்கி இருக்கக்கூடியது கடவுளுக்குள்ளே தான் அப்படி இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் அவ்வளோ விசாலமானவர். அது வெளியே எங்கேயுமே அந்த பகுத்தறிவு திருப்தி அடைய முடியாது. அப்படிப்பட்ட ரீசனிங்கோடு மனுஷனை உருவாக்கியிருக்கிறார். ஐயோ, எங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுதே, என்னென்னவோ நீங்கள் சொல்கிறீங்களேன்னு ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். அதை தொடர்ந்து கேளுங்க. ஓகே, சரி. இது மாத்திரம் இல்லாமல் மனுஷனுக்கு மனுஷனுடைய இன்பங்களை எடுத்து பார்ப்போம். மனுஷனுடைய இன்பங்களை எடுத்து பார்த்தோன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் மனுஷன் அனுபவித்தாலும் எல்லா இன்பத்தை மனுஷன் அனுபவிக்கிறான்னு வச்சுக்குவோம். அது எல்லாமே மனுஷனுக்கு, இப்போ மல்லியாவை எடுத்துக்குவோம், சும்மா அவரை பற்றி படித்ததுனால அவர் மாட்டிக்கிட்டார். போன வாரம் அவருக்கு பார்த்தோன்னா 9,000 கோடி, என்னையா பண்ண 9,000 கோடி அப்படின்னா அவர் பயங்கர பாட்டி வைக்கிறவர். ஒவ்வொரு நாளும் சாலமன் மாதிரி வாழணும், த கிங் ஆஃப் த குட் டைம்ஸ்ன்னு அவருக்கு பேர் இல்லைங்களா, சாலமன் மாதிரி வாழணும்னு வாழ்ந்தவர், இன்பமாக வாழ்ந்துருக்கிறார் மனுஷன். ஆனால் அவர் பிஸ்னஸில் சில தவறு செஞ்சிட்டார். ஏன்னா பெருமை, ஆள் வந்து பெருமை தான், அந்த பெருமை தான் அவர் அழிச்சிச்சின்னு எல்லாருமே சொல்லலாம் இல்லைங்களா. பெருமை பந்தா, அதுதான் அழிச்சிச்சு அவரை, அதை தான் அழிஞ்சு போனாருன்ற மாதிரி பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது அவர் எல்லா இன்பத்தையும், ஒரு மனுஷன் அந்த மாதிரி எல்லா இன்பத்தையும் அவன் அனுபவித்தாலும் அவன் கண்ணை திருப்தி செய்து, அவன் காதை திருப்தி செய்து, அவனுடைய கீழ்த்தரமான மிருகத்தனமான புலன்களுக்கு திருப்தி இருந்தாலும் அவனுடைய உயர்ந்த புலன்கள் வந்து அது திருப்தியே அடையலை. பாருங்களேன், திருப்தியை அடையாத ஒரு நிலையில் இருக்குது. திருப்தியை அடையாத ஒரு நிலையில் இப்படி இப்படி நம்மளே எடுத்துக்குவோம். இந்த உலகத்தில் எல்லா இன்பமும் எனக்கு இருக்குது, சாலமன் மாதிரி எல்லா இன்பத்தையும் நான் அனுபவிக்க முடியும். கண்ணுக்கு நல்லா இருக்குது, வாய்க்கு நல்லா இருக்குது, காதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. என்னாலும் ஏன் அந்த புலன்களை நான் அனுபவிக்கணும்னா, ரொம்ப அனுபவிக்கணும்னா உள்ளுக்குள்ள சில உயர்ந்த புலன்கள் அதுக்கு எதிராக நிற்கிது. புரியுதுங்களா? எதிராவது உதாரணம், சாப்பிட்ற அளவுக்கு மீறி சாப்பிடாதேன்னு என் மனசு சொல்லுது. ஆனால் இல்லை அப்படின்னு நம்ம பண்ண பார்க்குறோம். இல்லை, அளவுக்கு மீறி பாவத்தை பண்ணாதேன்னு மனசாட்சி சிந்தனை சொல்லுது. இது இந்த உலகத்தில் ரொம்ப அன்பை வைக்காத, இது நிரந்தரம் இல்லைன்னு சிந்திக்க சொல்லுது இல்லைங்களா. ரொம்ப பாசத்தை வைக்காதேன்னு சொல்லுது, ஆனால் நம்ம மனசு கேட்க மாட்டேது. பாருங்களேன், இந்த உலகத்தின் எந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது, சரீர பிரகாரமான மனு மிருகத்தனமான இன்பத்தை அனுபவிக்கும் போது உயர்ந்த புலன்களை அடக்கிக்கிட்டு தான் இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் இல்லைங்களா. ஒரு தவறு செய்கிறோம், ஒரு உலக காரியங்களை அனுபவிக்கிறோன்னா மனசாட்சியை அடக்கிட்டு தான் அதை அனுபவிக்க முடியும். மனசாட்சியை சிந்தனையை மெரிச்சிட்டு தான் அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஒரு போர் உள்ளுக்குள்ளே ஆரம்பிச்சிடும். அந்த போர் ஆரம்பிக்காதபடிக்கு உலக இன்பத்தில் நம்ம எப்படி தான் போகிறோம்? அந்த உயர்ந்த மிக பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய புலன்களை அடக்கிட்டு தான் இந்த இன்பத்தை பார்க்க போகிறோம். அதனால் பரிபூர்ண இன்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இது அடக்கிட்டு தான் போகிறதுனால இது ரொம்ப ஒரு இன்பத்தையே கொடுக்காது, ஆத்துமால ஒரு பெரிய வேதனையை தான் கொடுக்கும். இதை அந்த பகுத்தறிவை நம்ம யூஸே பண்ணுறதில்லை. பாருங்களேன், ஆனால் கடவுளில் அனுபவிக்கிற இன்பமும் அது வித்தியாசமானது. கடவுளை தரிசிப்பதுன்ற இன்பம் நம்முடைய பகுத்தறிவு அதை அப்ரூவ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அதைத்தான் நாடுது, அதைத்தான் தேடுது. அந்த இன்பத்தை நம்ம அனுபவிக்கும் போது தான் அது பரிபூர்ண ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவோடு அது இருக்க முடியும். மற்றதில் இல்லை, பரவீங்களா? அந்த இன்பம் மற்றதில் கொடுக்கவே முடியாது. அது ரொம்ப ஒத்துப்போகுது, அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுனால, கடவுளை அனுபவிக்கிற இன்பத்தினால தான் உள்ளே இருக்கிற மனுஷனுடைய ஆவி ஆத்மா எல்லாமே ஒத்துப்போய், இல்லைங்களா? நம்ம கண்கள், கை, உடம்பு, சரீரம், நம்முடைய பகுத்தறிவு, மனசாட்சி எல்லாமே ஒத்துப்போய் ஒரு அழகான ஒரு ஹார்மோனியஸ் மியூசிக்னுவாங்க, தெரியுங்களா? ஒரு அருமையான ஒரு இசை, இன்பமான இசை ஓடுற மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட்டு நமக்கு இருக்கும். அப்போ தான் உள்ள மகா பெரிய சமாதானத்தோடு, ஒரு அமைதலோடு, ஆனந்தத்தோடு அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். வேறு எந்த உலகமான இன்பத்தையும் ஒரு போராட்டத்தோடு தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்? உயர்ந்த புலன்கள் அதுக்கு அனுமதி இடம் கொடுக்காததுனால. இது முதலாவது பாருங்களேன். ரெண்டாவது எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம் எல்லாமே கலப்படம் நிறைந்தது. அதில் கசப்பு, அதில் கசப்பு, அதில் வருத்தம், அதில் போராட்டம் இருக்குது. பரிபூர்ண இன்பம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே இட்ஸ் எ பிட்டர் ஸ்வீட்டுன்னுவாங்க. எது எடுத்தாலும் பிட்டர் ஸ்வீட்டு தான், அதில் ரெண்டுமே கலந்துருக்கு. அது தற்காலிகமானது, அது ஒரு ஆசையை, அந்த நேரத்தில் ஒரு ஆசையை நிறைவேற்றினாலும் அந்த நேரத்தில் நிறைவேற்றும் போது நம்ம மனசாட்சி தேல் மாதிரி கொத்த வருது. ஆனால் என்ன பண்ணுறோம், அந்த கொத்திக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அந்த கொத்துறதை நம்ம ரொம்ப கவனிக்காமல் என்ன பண்ணுறோம், அதை அடக்கிட்டு அந்த இன்பம் பவரில் நம்ம மூழ்கி இருக்க பார்க்குறோம். ஆனால் அந்த இன்பம் பவர் கொஞ்ச நேரத்தில் போயிடுது. போயிட்டதுனால போன பிறகு என்ன ஆகுது, அந்த மனசாட்சி நம்மளை கொத்திக்கிட்டே வேதனையோடு, கசப்போடு, நம்மளை வருத்தத்தோடு, அவமானத்தோடு விட்டு போகுது, இல்லைங்களா? பாவம்லாம் அப்படித்தானே? பாவம்லாம் என்ன செய்யுது நம்மளுக்கு, பரிபூர்ண இன்பத்தையாக கொடுக்குது? இல்லவே இல்லை. நம்முடைய பகுத்தறிவு நம்மளுக்கு விரோதமாக நிற்குது. அறிவு இருக்குதா மனுஷனா நீ, நம்மளை திட்டுது பிடிச்சி, மனசாட்சி இது தவறுன்னு அதுக்கு கோவப்படுது. அதெல்லாம் நம்முடைய இந்த உயர்ந்த புலன்கள், மனுஷனுக்கு எது உயர்ந்த பரிபூர்ண இன்பத்தை கொடுக்கணுமோ அந்த புலன்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு தான் இந்த கீழ்த்தரமான இன்பத்துக்கு இடம் கொடுக்குறோம். அதனால் நம்ம ஒரு பெரிய ஆனந்தத்தையே காண முடியாது. ஏன்னா அது ரொம்ப விரோதமாக நமக்கு போகிறதுனால அதை அடக்கிக்கிட்டு தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அது நம்மளை கொத்தி நம்மளை வருத்தத்தோடு தான் செஞ்சு வைக்கும். பாருங்களேன், அதுதான் நம்ம பார்க்கணும். அது நம்மளை ரொம்ப வருத்தத்தோடு தான் செஞ்சு வைக்கணும். அதனால தான் ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள்லாம் கசப்போ இன்பமோ நிறைஞ்சது, வருத்தமோ இதுவோ நிறைஞ்சது நம்ம புரிஞ்சுக்கணும்னே ஆண்டவர் அழகாக ஃப்ளவர் பூவை பண்ணார், இல்லைங்களா? ரோஸை பண்ணார். ஆனால் அந்த ரோஸை பிடுங்க போகும்போது ஒரு முள்ளு காம்பில் தான் அதை பண்ணி வச்சார். அழகாக இன்பத்தை தேன், தேனை விட ருசி ஏதாவது இருக்க முடியுமா? ஆனால் அந்த தேனை போய் எடுக்கலான்னு போகும்போது கொட்டுறதுன்னா தேன் பூச்சிகள் இருக்கும், இல்லைங்களா? இந்த உலகத்தின் இன்பங்கள்லாம் அப்படித்தான் அப்படின்னு ஒரு அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள்லாம் இப்படி தற்காலிகமான இன்பங்கள். இதுதான் ஒரு எச்சரிக்கை. இந்த இன்பத்திலேயே நம்ம மனசை வச்சு இதுலேயே நம்ம தொடர்ந்து போகிறவர்களாக இருந்தோம்னா இருக்கிற ஒரு டேஞ்சர் என்ன தெரியுமா, அந்த உயர்ந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய புலன்கள் நமக்கு சத்ருக்களாக மாறி போயிடுறாங்க. நம்ம சொந்த மனசாட்சியை அந்த பெரின்ப இன்பத்தை நாடாதபடிக்கு நமக்கு விரோதமாக மாறி போய் உள்ளுக்குள்ளே எப்பப்பார் ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு தேல் உள்ளே இருக்கிற மாதிரி ஆயுசு முழுவதமாக. ஏன் உயர்ந்த இன்பத்துக்கே போகிறதில்ல இவர்? இவர் இருக்கிறதெல்லாம் இந்த மிருகத்தனமான இன்பம் தான். இதுலேயே இருந்து 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 இதுலேயே இருந்ததுனால அந்த அதை அடக்கி அடக்கி பகுத்தறிவி அடக்கியாச்சு, மனசாட்சி அடக்கியாச்சு. அதை அடக்கினதுனால என்ன ஆகுது, அந்த காரியம் நமக்கே சத்ருக்களாக மாறி எப்பப்பார் உள்ளுக்குள்ளே ஒரு போர் மாதிரி, ஒரு டிஸ்டர்பன்ஸு, நிம்மதி இல்லை, பயம். ஏன் வருது மனுஷனுக்கு பயம் உள்ளுக்குள்ளே எப்பப்பார்? ஏன் வருது எப்பப்பார் சமாதானம் இல்லாத நிலைமை, எப்பப்பார் டென்ஷனு, எப்பப்பார் வருத்தம், வெறும் வலி, தொடர்ந்து ஏமாற்றம், எதை தேடினாலும் ஏமாற்றம், ஒரு வருத்தம், ஒரு வாய்ஸில் ஒரு சார்த்தகமான ஒரு ஃபீலிங்கே இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்? இதெல்லாம் அந்த உயர்ந்த புலன்களை நம்ம ரொம்ப அப்யூஸ் பண்ணதுனால. புரியுதுங்களா? அந்த இன்பத்தை, நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடிய புலன்களுக்கு வழியாக நடக்காததுனால அது போகும்போது ரொம்ப ஆபத்தாக போயிடும். அதுவே நமக்கு தேலாக மாறி, அதான் சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிற காலத்தில் உனக்கு தெரியாது உன் ஆத்ம நிலைமை, உன் மனசாட்சி நிலைமை, உன் பகுத்தறிவு நிலைமை. ஆனால் போக 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 என்ன, அது வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப இதாக இருந்தவங்கெல்லாம் மிருகமாகவே மாறிடுறாங்க. ஏன்? மனசாட்சி கொட்டுது அந்த டைமில் தான். ஏன்னா ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, ஆயுசெல்லாம் இப்படி கீழ்த்தரமான புலன்களுக்கு வாழ்ந்தாச்சு. இப்போ அந்த புலன்கள் அப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னுமே சென்சஸ்க்கெல்லாம் இடம் இல்லை, பிஸியாகவும் அவர் இருக்க முடியாது, ரொம்ப நேரம் இருக்கிறதுனால பகுத்தறிவு மெமரி கொண்டு வருது, ஞாபக சக்தியை கொண்டு வருது. எவ்வளோ காலத்தை வீணடித்த, எவ்வளோ வீணானி பாவத்தை செஞ்சான்னு கடைசி வரைக்கும் படுக்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரண படுக்கரெல்லாம் நரகத்தை இங்கேயே அனுபவிச்சுட்டு போகிறாங்க. உள்ளுக்குள்ளே நரக வேதனை, போராட்டம், நிம்மதி இல்லாத தன்மை. எத்தனை பேர் கிறிஸ்தவன்னு இருந்தவங்களே எத்தனை பேர் அப்படி மரணத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, ஏன் இந்த கீழ்த்தரமான புலன்களுக்கு இடம் கொடுத்து போனதுனால். ஆனால் உயர்ந்த இன்பம், பரிபூர்ண இன்பம் எங்கே இருக்குது, நம்முடைய சமூகத்திலேயே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். இந்த கீழ்த்தரமான இன்பங்கள் எங்கே தான் முடியும், இந்த மாதிரி போராட்டத்தில் நிம்மதி இல்லாத தன்மத்தில். உலகத்தில் இருக்கிற நல்ல இன்பங்களையும் எடுத்து பார்ப்போமே, அதுக்கும் ஆண்டவர் அளவு வச்சுருக்கிறார் இல்லைங்களா. உன் மனைவியோ புருஷனையோ இதையோ அதையோ என்னை விட அதிகமாக நீ நேசிச்சின்னா நீ வர முடியாதுன்ட்டார். ஏன் அவர் அப்படியே சொன்னார், இல்லை இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம நேசித்தோன்னா, மனசு வச்சுருந்தோன்னா அது பெரிய வம்பில் தான் போய் முடியும். அது பயங்கரமான பயத்தை நமக்கு கொடுக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா எந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை. எதுலேயும் நம்ம மனசு வச்சாலும், சொத்தில் மனசு வச்சுருந்தா, பிள்ளைங்க மேலே உயிரே வச்சு எல்லாத்தையும் வச்சுருந்தாலும் எதுவுமே நிலை இல்லாதனால எப்போ பார் பயம், அதுக்கு என்ன ஆகிடுமோன்ற வருத்தம், ஒரு கவலை, ஒரு கேரு, அதுலேயே நம்ம மூழ்கி போயிடுவோம். அதனாலேயும் உலகத்தை நேசிக்காத, உலகத்தையும் உலகத்தின் உள்ளவர்களையும் நேசிக்கக்கூடாதுன்னு. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் எடுத்து பார்த்தோன்னா அதில் கலப்படம் இருக்குது, துக்கமும் இருக்குது, இன்பமும் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்பத்துக்கு என்ன போட்டிருக்கு, பரிபூர்ண இன்பம், பரிபூர்ண இன்பம், த பர்ஃபெக்ட் ஜாய். எங்கே, ஏன் அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. ஏன் கலப்படம் இல்லை, ஏன்னா அது உயர்ந்த புலன்கள்னால் ஏற்படுகிற இன்பம். எந்த விதமான ஏமாற்றம் அதில் அடைய முடியாது, ஏமாற்றம் வர முடியாது. அது வந்து எப்போவும் பாவம் நம்மளை ஏமாத்துற மாதிரி தான் கொடுக்கறத விட அதிகமாக ஆண்டவர் ஒருபோதும் ப்ராமிஸ் பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெரிய ஆனந்தத்தை நம்மளால் சிந்திக்க கற்பனை கூட பண்ண முடியாது. பாவம் அப்படி இல்லை, நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு நம்மளை ஏமாற்றி நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் அப்படி ஏமாத்துறவரே இல்லை, நம்ம சிந்திக்கிறத விட அதிகமாக கொடுக்குறவர். ஆண்டவர்கிட்ட நம்ம அனுபவிக்கிற இன்பம் ஒருபோதும் நம்மளை வருத்தத்தோடு, ஏமாற்றத்தோடு, ஒரு பச்சாதாபத்தோடு விட்டு போகிற இன்பமே இல்லை. அது இன்னும் நாடணும், இன்னும் அதில் லைத்து இருக்கணும்னு நாடுகிற ஒரு இன்பம். அதனால தான் அவர்கிட்ட இருக்கிறது பரிபூர்ண இன்பம்னு வேதம் சொல்கிறத பார்க்குறோம் பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட அனுபவம் இருக்கிற அன்பத்தை நான் அனுபவிக்கும் போது எந்த விதமான போராட்டம் உள்ளுக்குள்ளே இல்லை, ஒரு நிரந்தர அமைதி, ஆனந்தம், சந்தோஷம் இருக்க முடியும். மனுஷ இயற்கை மிகுந்த ஒத்துப்போகிற ஒரு இன்பமாக அது இருக்கிறது. ஆகவே பல காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன நம்ம பார்த்துட்டு வரோம், ஏன் தேவனை தரிசிப்பது தான் மனுஷனுக்கு மிக பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதில் என்ன ஆர்குமெண்ட்டை கொண்டு வரோம், நமக்கு நம்மளை உருவாக்கப்பட்ட விதத்தை நான் சொல்கிறேன். நம்ம மிருகங்கள் இல்லை, நமக்கு ஆத்மாவோடு, ஆத்மாவோடு உயர்ந்த புலன்களோடு, சென்சஸோடு கொடுத்துருக்கிறார். அந்த புலன்கள், உயர்ந்த புலன்களுடைய அதை வச்சு நம்ம இன்பத்தை காணும்போது தான் நமக்கு பரிபூர்ண நிம்மதி இருக்க முடியும். அதை விட்டுட்டு கீழே காரியங்களை நம்ம நாட போனோம்னா பெரிய ஆபத்து இருக்குன்றத உங்களுக்கு விவரிச்சுட்டு வரேன். ஆண்டவர்கிட்ட தான் பரிபூர்ண இன்பம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன், ஏன்னா அதுக்காகத்தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல், அது வெறும் இன்பம் மாத்திரம் இல்லை, நம்ம அடையக்கூடிய மிகுந்த பரிபூர்ணமும் அதில் தான் இருக்குது, மிகுந்த கண்ணியமும் அதில் தான் இருக்குது. ஏன்னா அந்த இன்பத்தை அடையும் போது தான் ஒரு ஆத்மா முழுமையான இன்பம் பார்ப்பா. அதாவது இது சொல்கிற மாதிரி உங்களுடைய சமூகத்தில் எவ்வளோ ஆனந்தத்தோடு சொல்லியிருப்பார், பரிபூர்ண ஆனந்தம் இங்கே தான் இருக்குது, இதுக்காகத்தான் நான் பிறந்தேன்னு நான் இப்போ உணர்றேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, எல்லா மனுஷருங்களும் தேடுறது இதுதான் அப்படின்னு. இன்னொரு ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும், உலகத்தில் இருக்கிற இன்பத்தினுடைய அகோரம், பாவத்தினுடைய இன்பத்தின் என்ன, பாவத்தின் இன்பம் என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனை அதில் அவன் எவ்வளோ போகிறான், எவ்வளோ இருக்கிறானோ இருந்து இருந்து வெளிப்பிரகாரமாக அவன் என்ஜாய் பண்ணாலும் அவனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய நிலைமையையும் குறைத்து அவனை கடைசியில் மிருகமாக மாற்றிடுது, மிருகமாக மாற்றிடுது. உலக பிரகாரமான இன்பம் அவனை இழிவானவனாக, அசிங்கமானவனாக, கேவலமானவனாக மாற்றி அவனை சொல்லப்போனால் ஒரு பீஸ்டாகவே மாற்றிடுது, மிருக குணம் உள்ளவனாக மாற்றிடுது. உலக இன்பம்லாம் அப்படித்தான் செஞ்சிருது. ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்கிற இன்பம், நம்ம ஆண்டவர்கிட்ட இன்பம் தேடும் போது நம்மளை உயர்ந்து 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 நம்ம உருவாக்க நம்முடைய பரிபூர்ணத்தை அடைய வைக்குது. நம்முடைய உயர்ந்து நம்மளை ஆண்டவர் போலவே மாறும்படிக்கு மறுபுரூபமாக்குது. தேவ தூதர்களுடைய நிலைமைக்கு நம்ம சேரும்படிக்கு நம்மளை மறுரூபமாக்குறது. நம்மளை ஏன் நமக்கு உண்மையான தேவனுடைய அறிவை கொடுத்து பியூட்டிஃபுல் மைண்டு, அருமையான மைண்டு அது தான் கொடுக்க முடியும். சிறப்பான சிந்தனையை, சுத்தமான இருதயத்தை நம்மளுக்கு கொடுத்து, உயர்ந்த சிறந்த ஞானத்தை நம்ம கொடுத்து கடவுள் போல் நம்மளை மறுரூபமாக்கக்கூடியது கடவுளுடைய இன்பம் தான். பாருங்களேன், ஒவ்வொரு காரியத்திலையும் அதை நம்ம பார்க்கலாம். இது கடவுளுடைய குணாதிசயங்கள், ஒவ்வொரு குணாதிசயத்தையும் அது பெருசாக நமக்கு காட்டும்படிக்கு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட இருக்கிற இன்பம் எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு குணாதிசயத்தையும் அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவருன்றத நம்ம உணர்றது அது புரியுதுங்களா? அவர் அறிவு பிரகாரமாக பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்கிறது இல்லை, அவர் எவ்வளோ ஹோலின்னு பார்த்து அதில் ஆச்சரியப்பட்டு முழுகி போய், ஐயோ த இவருக்கு ஆச்சு, ஐசாயா காச்சு இல்லைங்களா, ஐயோ எனக்கு ஐயோன்னார். அவர் அவ்வளோ ஹோலியான போது நம்முடைய கேவலமான தனம் நம்மளுக்கு உணர்ந்து வெளியே வந்துடுது. அதை பார்த்த உடனே அப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன போய் அவரை நேசித்தாரா? அப்போ தான் அதனோட நேசத்தினுடைய அவ்வளோ பெரிய உள்ளம். நம்ம மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஏக்கம் வந்து அவர் உருவாக்கப்பட்ட விதம் நிபந்தனையற்ற முடிவில்லாத அன்புக்காக மனுஷன் ஏங்குறான் இல்லைங்களா? அப்படி ஏங்காதவங்க யாராவது இருக்குமா? அன்புக்காக நம்ம ஏங்குறோம். ஆனால் அது உலகத்தில் கிடைக்கும்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருபோதும் கிடைக்காது, எங்கேயுமே அந்த அன்பு கிடைக்காது. அந்த அன்பை வந்து அந்த அன்பு இன்னொரு உள்ளத்துக்குள்ளே நம்ம ஒன்றாகி அது ஒன்றுபட்டு ஒரு யூனியனில் அதை அனுபவிக்கணும்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால தான் செக்ஸை சாத்தான் அப்யூஸ் பண்ண பார்க்குது. அது இல்லை நம்ம தேடுறது, ஒன்றுபட்டு ஒரு நிபந்தனையற்ற முடிவில்லாத வாடாத அன்பு எனக்கு எங்கே கிடைக்கும்னு மனுஷன் ஏங்கி போகிறான். அது எங்கேயுமே கிடைக்காது, இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அது ஆண்டவர்கிட்ட தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஜீவன், அவ்வளோ மகிமையான மாட்சிமையான அவர் என்ன போய் நேசிக்கிறார், இந்த அளவுக்கு ஆழமாக நேசிக்கிறாருன்ற ஒரு உணர்வு வந்து அதை விட என்டர்டெயின்மெண்ட்டு பேரின்பம் மனுஷனுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? அவரே பட்டவர் என்ன நேசிக்கிறார், என் ஃப்ரெண்ட் அவர், என்னுடைய நண்பர், எனக்காக அவர் இருக்கிறார், என் சார்பாக அவர் இருக்கிறார். அவருடைய எல்லா குணாதிசயங்களும் எனக்கு சாதகமானது. அவர் வல்லமை உள்ளவரா, அவருடைய வல்லமைனால என்னால் எல்லாம் செய்ய முடியும். அவர் ஞானம் உள்ளவரா, அவருடைய ஞானத்தினால என் வாழ்க்கையை நல்ல விதமாக அவர் ஞானத்தின்படி நடத்திட்டு போவார் அப்படின்னு ஒவ்வொரு குணாதிசயங்களும் ரொம்ப ஸ்பெஷலாக நமக்கு மாற முடியும். பாருங்களேன், அவர் நித்தியமானவரா, அதில் பேரின்பத்தை, இதுதான் என்னுடைய நித்திய பங்கு அப்படின்னு நித்தியத்தில் இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்பம், இன்னும் ரெண்டு குணாதிசயத்தை பார்த்து நம்ம முடிப்போம். ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்பம் வந்து மற்ற இன்பங்கள்லாம் நம்ம அனுபவிக்கும்போது ரொம்ப டல்லாக இருக்குங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க, அதனால் என்ன பண்ணுறோம், சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு மற்ற இன்பங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா துக்கத்தோடு, மற்ற துக்கத்தோடு நம்ம மற்ற இன்பத்தை காண செய்யுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்கிற இன்பம் எப்படின்னா, இந்த இன்பத்தை ஒருத்தர் அனுபவிக்கிறான்னா அவனுக்கிட்ட இருக்கிற எந்த துக்கத்தையும் அது எடுத்துட முடியும். உலகத்தில் இருக்கிற இன்பம் எதுவுமே அது செய்ய முடியாது. பாருங்களேன், ஏன் நான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற இன்பம் எவ்வளோ ஆழமானது, தீவிரமானது, நிறைவானதுன்னா, அது சில நேரங்களில் நம்ம இருதயத்தை நிரப்பும் போது அது நிறைஞ்சு பொழியறதுக்கே நம்ம இருதயத்தில் இடம் இல்லை. மற்ற துக்கத்துக்கே அதில் இடம் இருக்க முடியாது, அதுக்கே நம்ம கெப்பாசிட்டி பத்தாமல் இருக்கிறோம். அது நிரப்பி வழிஞ்சு வெளியில் இருக்கிற துக்கத்தையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருது, உள்ளக்கிற துக்கத்தையெல்லாம் அது நிரப்புறதுனால வேறு எந்த அது உலகத்தில் இருக்கிற இன்பமும் அப்படி செய்ய முடியாது. புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் நமக்கு வருத்தம் இருக்குது, அது இருக்குதுன்னு உலகத்தை இன்பத்தை தேடலாம், ஆனால் அந்த வருத்தம் போகவே முடியாது இல்லைங்களா? ஆனால் ஆண்டவருக்கு கிடைக்கிற இன்பம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இருளையெல்லாம் நீக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லை, கடைசியாக ரொம்ப முக்கியமாக போன வாரம் நான் சொன்ன மாதிரி பாவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே மருந்து, த ஆன்டிடோட் ஃபார் சின் இல்லைங்களா, எது உள்ளுக்குள்ளே இருதயத்தில் அசுத்தம் இருப்பதுக்கு தான் காரணம். இருதயத்தில் அசுத்தம் எப்படி இருக்க முடியும்? பாவம் தான். பாவம் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம இருதயம் அசுத்தம் தான். அந்த அசுத்தம் இருக்கிற வரைக்கும் மனசில் நிம்மதி, சமாதானம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாழவே முடியாது நம்ம. அதுதான் வேர். போன வாரம் சொல்லிங்களா, மனுஷனுக்குள்ளே இருக்கிற அசுத்தத்துக்கு தான் அவனுடைய வியாகுலத்துக்கெல்லாம் காரணம் இல்லைங்களா? அந்த அசுத்தம் ஒருபோதும் நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு தடவை இந்த கடவுளுடைய இன்பத்தை ருசி பார்த்த பிறகு பாவத்தின் இன்பம் எவ்வளோ சீப்பாக அவனால் பார்க்க முடியும். இல்லைங்களா? இந்த புலனில் கிடைக்கக்கூடிய இன்பம் ஆண்டவர் மட்டுமே கொடுக்குறாருன்னும் போது பாவத்தை, இந்த பார்வை தான் பாவத்தினுடைய இன்பத்தை, பாவம் கொடுக்கக்கூடிய இன்பம் அருவறுப்பாக செய்ய முடியும். பாவத்துக்கு மருந்து இதுதாங்க, ஆண்டவர் கொடுக்குற இன்பம் தான். ஆகவே பல காரியங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். ஒரு சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், ஆண்டவர் தரிசிப்பது தான் பரிபூர்ண இன்பம். அந்த இன்பம் எப்படி கிடைக்கும், ஏன் அதுதான் நமக்கு பெரிய இன்பம்ன்றது சில ஃபிலசாஃபிக்கலாக நான் சொல்லிட்டு வரேன், இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போது நம்மளை ஒரு குறுக்கியாக ஒரு மிருகம் மாதிரி உருவாக்கலை, பெரிய கெப்பாசிட்டியோடு உருவாக்கி இருக்கிறார். அந்த பெரிய கெப்பாசிட்டி நிரப்பக்கூடியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அளவு, ஒரு அளவு இருக்கக்கூடியது. லிமிட்டடு எந்த காரியம், அன்லிமிட்டடாக நம்மளை உருவாக்கிட்டார். லிமிட்டடாக இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் பரிபூர்ண நிம்மதியை கொடுக்க முடியாது. அது எந்த காரியமும் அந்த பகுத்தறிவும் அப்பேற்பட்ட விசாலமாக உருவாக்கி இருக்கிறார். அது வந்து எல்லையற்ற அந்த ஆண்டவர்கிட்ட தான் திருப்தியை காண முடியும், அவர்கிட்ட தான் நிம்மதியை கொடுக்க முடியும். அந்த வாஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய மனசாட்சியை திருப்தி செய்யணும், நம்முடைய பகுத்தறிவை கற்பனையை திருப்தி செய்யணும், நம்ம மனசாட்சி வேகமாக வேலை செய்யக்கூடிய பேசில் இருக்கக்கூடியது உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலக இன்பங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. எவ்வளோத்தான் உலக இன்பங்கள் நம்ம அனுபவித்தாலும் ரொம்ப மீதி நமக்கு இருக்கும், ரொம்ப இடம் நமக்கு இருக்கும். இன்னும் இல்லையே, இவ்வளோத்தானா இவ்வளோத்தானா எதை அனுபவித்தாலும் பாருங்களேன். சில பேர் ஃபிலிம் ஆக்டர்ஸும், ஏங்க இப்போல்லாம் ஆன்மீகத்தை தேடி போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போலாம் போகிறாங்க. அப்படி ஏங்க தேடி போகிறோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உலகத்தில் பார்த்தாச்சுங்க, இவ்வளோத்தானா நான் பிறகு உலகத்தில் இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லையான்றதை விட்டுட்டு வேறு இது இதை இன்னுமே இதில் என்ன இருக்குதுன்னு தேடி போகிறாங்க. ஏன், அவ்வளோதான் உலகம், அவ்வளோதான் கொடுக்க முடியும். இன்னும் கேப்பு தான் இருக்கும், இன்னும் இடம் தான் இருக்கும், இன்னும் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ வெறுமை இருக்குது. எவ்வளோ காதுக்கு நல்லா இருக்குது, கைக்கு நல்லா இருக்குதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப, பகுத்தறிவு ரொம்ப வெறுமையாக தான் இருக்குது. அதனால் ஆண்டவர் மட்டுமே ஒரு எல்லையற்ற வற்றாத ஒரு கடல் மாதிரி இருக்கிறதுனால, நித்திய எல்லையற்றவராக இருக்கிறதுனால அவர் மட்டும்தான் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியும். சரி, பல காரியங்களை இதில் பார்த்துருக்குறோம். அப்படி இன்பத்தை பார்க்கும்போது தான், அப்படி பார்த்த ஒரு மனுஷன், இதுவே எனக்கு போதும், இல்லைங்களா? இப்போ அதான் தாவீது, உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நீ நித்திய பேரின்பம் உண்டுன்னு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒன்றையே நான் நாடுவேன் அப்படின்ற, ஒன்று தான், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, வேறு எதுவுமே எனக்கு வேணாம், இதில் தான் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நான் எதுக்கு வேறு, ஒன்றையே நான் நாடுவேன், அதிலேயே நான் பின்பற்றுவேன் அப்படின்றார். இதை குடித்து பரிபூர்ண நிம்மதியோடு அது உக்காந்து, ஒருத்தர் அருமையாக சொல்கிறாரு, இந்த இன்பத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்கார்ற ஒரு மனுஷன் இப்படியே உட்காந்து கடவுளை பார்த்துக்கிட்டு கோடி 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 மில்லியன்ஸ் ஆஃப் ஆண்டுகள் கடந்து போனாலும் தொடர்ந்து அவன் கடவுளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஒரு செகண்டு போர் அடிக்காது, ஒரு செகண்டு கன்சுமிட்டணும்னு அவனுக்கு இருக்காது, பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். எத்தனை கோடி ஆண்டு போன பிறகும் இப்போத்தான் ஆரம்பித்த மாதிரி, இப்போத்தான் புதுசாக இருந்த மாதிரி அவனுக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ விசாலமான இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் மட்டும்தான். ஆகவே அதை பார்க்குறோம், நித்திய பேரின்போம், நித்திய ஆனந்தம் ஆண்டவர்கிட்ட தாங்க இருக்குது. முடிவில்லாத சந்தோஷம், பூமியின் இன்பம்லாம் மாறிப்போவோம், பூமியின் இன்பம்லாம் மாறிப்போவோம். ஒன்று அதெல்லாம் வாடிப்போவோம், இன்னொன்று நம்முடைய சரீரம் அதை அனுபவிக்கக்கூடிய திறமையெல்லாம் வாடிப்போம், எல்லாம் மண்ணுக்கு தான் போவோம். ஆனால் நித்திய ஜாய், சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. இவ்வளோ காரியம் சொல்லியிருக்கிறோம், எல்லாம் நீங்கள் கவனித்து கேட்டிருக்கிறோம். வாலிபர்கள்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நீங்கள் தேடுற வாஞ்ச இன்பம் உலகம் கொடுக்க முடியாது. அதை தேடி தேடி போகிறவங்கெல்லாம் ஏமாற்றத்தில் தான் இருக்காங்க. ஃபிலிம் ஸ்டார்ஸ்லேருந்து எடுத்து எல்லாருலேயும் ஏமாற்றத்தான் இருக்காங்க. த ட்ரூ ஜாய், பரிபூர்ண இன்பம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அப்படி ஒரு இன்பத்தை பார்த்த, அப்படி தேவனை தரிசித்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு ஒருவேளை கேட்டோன்னா, இந்த உலகத்து இன்பம்லாம் பெருசாக தெரியாது. 10 கோடி ரூபாய் சொத்து பெரிய இது இருக்குது, 10,000 கோடி ரூபாய் சொத்து கூட துச்சமாக எண்ணிட்டு இதை தான் பெருசாக பார்ப்பான். இந்த உலகத்தின் பேர் புகழ்லாம் அவனுக்கு பெருசாக இருக்காது. இந்த உலகத்துக்கும் அந்த இந்த உலக மிரட்டலுக்கும் அதிகாரத்துக்கும் அவன் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு மனுஷனை பார்ப்போமா? அப்படி ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பாருங்களேன். ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். இப்படி ஒரு கடவுளை தரிசித்த மனுஷன் என்ன ஆனால், அந்த பார்வை அவனுக்கு என்ன பண்ணுச்சு? எபிரேயர் 11:24.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து.
பாருங்களேன், ஃபாரோவுடைய குமாரதியுடைய மகன்னா இந்த உலகத்திலேயே என்ன சொல்கிறது, ஒபாமாவுடைய மகன்ற மாதிரி இல்லைங்களா. அந்த காலத்தில் சூப்பர் பவர் ஈஜிப்ட், ஒபாமாவுடைய மகன் இல்லைன்னா பெரிய டாடா பிர்லாவுடைய மகன் என்றுச்சு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டு அவர் வந்துட்டார். ஐ டோன்ட் லைக் தட். என் பைத்தியமாக இருக்கு, தொடர்ந்து படிங்க.
பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு.
அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், பாருங்களேன், அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் வித்தியாசம் பெருசாக ரிஜெக்ட் பண்ணிட்டானா, அது பதிலுக்கு துன்பத்தை தெரிந்து கொண்டானா. தேவனுடைய ஜனங்களோடு இருந்தாலும் பரவாயில்ல, துன்பம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம்
இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக வாக்கியம் என்று எண்ணினான்.
எகிப்து உள்ள பொக்கிஷம்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா 10,000 கோடி எல்லாம் ஒன்றும் இல்லை. எகிப்து தான் அப்போது சிறந்த சூப்பர் பவர். அந்த பொக்கிஷங்கள்லாம் குப்பை தூக்கி போட்டு வந்துட்டார். அது மாத்திரம், இதெல்லாம் அவர் ஏன் செஞ்சார், இதெல்லாம் என்ன செய்ய பைத்தியமா, அவருக்கு புகழ் வேணான்ட்டாரு, பேர் வேணான்ட்டாரு, சொத்து வேணான்ட்டாரு, இதெல்லாம் வேணான்ட்டு என்ன என்ன பண்ணுச்சு, எது ஏ இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அவருக்கு, எது பண்ணுச்சு படிங்களா.
விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
பாருங்களேன், அது மாத்திரம் இல்லை, ராஜாவுடைய கோபத்துக்கும், எகிப்து ராஜாவுடைய கோபம்னா மிரண்டு போயிடுவாங்க, உயிரை விட்டுருவாங்க, ஷாக் வந்துடும், ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு எகிப்தை பார்த்து காலை தூக்கி காமிச்சிட்டு குப்பையை தூக்கி போயிட்டாராம். இதெல்லாம் என்ன பயம் இல்லையா, எந்த ஆசை இல்லையா, இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, உலகத்துக்கே திரும்பி, உலகம் கொடுக்கக்கூடிய புகழ், உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம், அனித்தியமான சந்தோஷங்கள், சொத்து கித்து எல்லாத்தையும் தூப்போ அப்படின்ட்டு இப்படி போயிட்டாராம். ஏன் அப்படி போனாருன்னா, அதிர்சனமானவரை அவன் பார்த்ததுனால். விசுவாசத்தினாலே அதிர்சனமானவரை ஆவிக்குரிய கண்களால், பகுத்தறிவு கண்களால் அவன் பார்த்ததுனால், தன்னுடைய உயர்ந்த புலன்கள்னால் அவரை கிரகித்ததுனால், அந்த தரிசனம் அவனுக்கு கிடைச்சதுனால மோசே இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா. இதுதான் நான் பார்த்துட்டு வரோம், அதிர்சனமானவரை தரிசிப்பது இப்படி தாங்க ஆகும். உலகத்தின் காரியங்கள் பெருசாக தோணாது, இந்த பார்வை நமக்கு இருக்குதா, அதான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா. இதான் செய்யும், இட்ஸ் அ க்ளோரியஸ் விஷன். பரிசுத்தவானுடைய ரகசியம் இதான், மோசேவுடைய ரகசியம் இதே. மேலே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ரகசியம் இதான், எல்லா பரிசுத்தவான்களுடைய ரகசியம். ஏன் அவர்கள் தேவனை தரிசித்ததுனால். இந்த உலகெல்லாம் குப்பையாக போயிருச்சு அவங்களுக்கு, போலும் சொல்லலை குப்பையாக எண்ணுகிறேன். ஏன், அவர் தரிசித்ததுனால், தேவனை தரிசிப்பது. இந்த பாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கும், இந்த பாக்கியம் கிடைக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா, இந்த பாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கும், ஒரே வழி இந்த வசனம் நமக்கு சொல்லுது, எப்படி, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இந்த பார்வை யாருக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குறாரு தெரியுமா, இந்த பேரின்பம், இந்த உயர்ந்த புலன்களை அனுபவிக்கக்கூடிய அந்த இது வல்லமை யாருக்கு கொடுக்குறாரு தெரியுமா, ஹார்ட் பியூரிட்டி இருக்கிறவங்க. ஹார்ட் பியூரிட்டினா என்ன, ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றது, ஜெபம் பண்ணுறேன்றது, முக்காடு போட்டுக்கிறது, கம்யூனியன் எடுக்கிறது, அதுவும் ஹார்ட் பியூரிட்டி. என்ன ஹார்ட் பியூரிட்டினா, இதெல்லாம் இல்லை ஹார்ட் பியூரிட்டி, இதெல்லாம் இல்லை ஆண்டவர் அவங்கள அதெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு பரிசேயருங்க பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்களெல்லாம் பார்த்து பிடிச்சி திட்டினார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, உங்கள் ஹார்ட்டு பார்க்குறீங்களா நீங்கள், வெறும் வெளிவேஷம் போட்டுன்னு சுற்றுறீங்களேன்னு பிடிச்சி திட்டினார். இல்லை, ஹார்ட் எப்படி இருக்குது, அதை தாங்க ஆண்டவர் பார்க்குறார். மனுஷனோ வெளிப்புறத்தை பார்க்குறான், தேவனோ உள்ளத்தை பார்க்குறான், இருதயத்தை பார்க்குறான். நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது அதான் விஷயம். ஹார்ட்டில் நமக்கு பியூரிட்டி இருக்கா, ஆர்ட்டில் வெளிப்பிரகாரமான பியூரிட்டியில் இல்லை, இவங்களுக்கு கிடைக்காது இந்த தரிசனம். அவங்க பரிசேயருக்கு மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்க. வெளியில் ஒண்டி சுத்தம் பண்ணி வைக்கிறீங்களே முட்டாளுங்களேன்னு திட்டுறார். உள்ளத்தை சுத்தம் பண்ணுங்க, அப்போ வெளியும் சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா, வெளியிலுமே சுத்தமாக இருக்கும். நம்ம ஹார்ட் பியூரிட்டி இருக்கும்போது தான், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது தாங்க இந்த தேவ தரிசனம் நமக்கு கிடைக்கிறது, இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது தான் பார்க்குறோம். ஹார்ட் பியூரிட்டினா என்ன சுருக்கமாக பார்ப்போம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஹார்ட் பியூரிட்டினா என்ன, ஆர்ட் பியூரிட்டி அப்படின்னும் போது பியூரிட்டினா என்ன, பியூர் வாட்டர்னா என்ன சொல்கிறோம், எதுக்கு பியூர் வாட்டருன்றோம், அதில் எந்த விதமான அழுக்கும் கலப்படமும் இல்லை இல்லைங்களா, பியூராக இருக்குங்க அப்படின்றோம். அதே மாதிரி ஹார்ட் பியூரிட்டினா எந்த நம்மளை ஹார்ட் எந்த விதமான தீட்டம் இல்லாத இருதயம், தீட்டு நம்மளை தீட்டு நம்ம இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் என்ன, பாவம் இல்லைங்களா. அந்த எந்த விதமான தீட்டுப்படுத்தக்கூடிய காரியமும் இல்லாத ஒரு இருதயம். எப்படிங்க, நம்ம பாவத்திலேயே பிறந்திருக்கிறோம், சீரழிந்திருக்கிறோம், எஞ்சி இருக்கிற பாவம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லும்போது அப்படி அந்த ஒரிஜினல் பியூரிட்டியை இது சொல்லலை. எந்த இதுவும் அப்படின்னா யாருமே ஆர்ட் பியூரிட்டி அடையவே முடியாது. ஏன், தாவீதே சொன்னால் நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன் இல்லைங்களா. யாருமே அப்படி இதை சொல்லலை. இது என்ன மாதிரி பியூரிட்டியை சொல்லுது, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பியூரிட்டி, கழுவுன பியூரிட்டி. ஒரு கெத்தார்டிக்ன்ற ஒரு மருந்து இருக்குது, அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு காயம் ஏற்பட்டு புண்ணில் மண்ணெல்லாம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த மருந்தை ஊற்றுனாங்கன்னா அது சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த புண்ணை ஆற வச்சிடும். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட இருந்த ஹார்ட் பியூரிட்டினால், ஆண்டவருடைய ரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்றத தான் இது சொல்லப்படுது. இருதயத்தில் சுத்தம், இன்னொரு வார்த்தை கலப்படம் இல்லாத பக்தி, ஒன்றையே நாடுவேன்ற ஒரு குணம். இதில் சொல்கிறாரு, ரெண்டு மனிதர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் நீங்கள் ரெண்டு காரியத்தை நீங்கள் நாடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போ இதை காண முடியாது. ஒரே காரியத்தை நாடுகிற ஒரு குணம் இல்லைங்களா. டபுள் மைண்டடாக நம்ம இருக்க முடியாது. யாக்கோபு 4:4 கொஞ்சம் வேகமாக படிங்க. யாக்கோபு 4:4 அங்கே பாருங்களேன், ஆர்ட் பியூரிட்டிக்கு ஒரு ஆப்போசிட்டை சொல்கிறார். ஆர்ட் பியூரிட்டி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, சுத்தமான நோக்கத்தை குறிக்குது இது, சுத்தமான இருதயத்தை. ஒரு சிங்கிள்னஸ் ஆஃப் ஹார்ட்னுவாங்க, ஒரே இருதய குறிக்கோள். 4:4 யாக்கோபு 4:4
விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று.
இல்லை, உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு ஒரு வசனம் வருது யாக்கோபிலே, அதே அதிகாரத்தில். டபுள் மைண்டட், பியூரிஃபை யுவர் ஹார்ட்ஸ்.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
இருமனம் உள்ளவர்களே, உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கள். இருதயத்தின் சுத்தத்துக்கு ஆப்போசிட் என்ன, இருமனம் உள்ளது. அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலுன்னு ஒரு நோக்கத்தோடு வாழாத கலப்படம் உள்ள பக்தி, கலப்படம் இல்லாத பக்தியை தான் இருதயத்தின் சுத்தம்னு சொல்கிறது. பாருங்களேன், இருதயத்தின் சுத்தம் கலப்படம் இல்லாத பக்தி, ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரே உம்மிடத்தில் தான் எனக்கு நான் தேடுறது இருக்குன்னு ஆண்டவரை நாடுகிற ஒரு குணம். இதே சொல்கிறாரு, உங்கள் ரெண்டு இது சொல்லிகிட்டே போகிறார் ஆண்டவர். இதை பார்த்தீங்கன்னா மலைப்பிரசங்கத்தில், ரெண்டு காரியத்துக்கு நீ செய்ய முடியாது. உங்கள் இருதயம் எங்கே இருக்குதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். ஒரே நோக்கத்தோடு, அதைத்தான் இருதயத்தின் சுத்தம் இல்லைங்களா. அன்மிக்ஸ்டு டிவோஷன் அப்படின்லாம், இருதயத்தின் சுத்தம் அது வந்து ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்கக்கூடியது இருதயத்தின் சுத்தம். நம்ம ரட்சிப்பில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இருதயத்தின் சுத்தமாக இருக்கிறது அது வந்து. இது பார்த்தீங்கன்னா இருதயத்தின் சுத்தத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் சில, அதை பார்த்து நம்ம முடிப்போம். நேரம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் இதை முடிச்சிடணும். இதயத்தில் சுத்தம் இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன? முதலாவது, பாவத்தின் அசிங்கத்தை, அவலத்தை ரொம்ப பார்த்து அருவறுப்பாங்க. சுத்தம் இருந்தால் அசிங்கத்தை பார்த்து வெறுக்க மாட்டேன் இல்லைங்களா. சுத்தமாக இருக்கிறவங்க இதை பார்த்து வெறுக்க மாட்டாங்க. இருக்க இருதயத்தின் சுத்தம் இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும், பாவத்தின் அசிங்கத்தை பார்த்து அருவறுப்பான், அவலத்தை பார்த்து அருவறுப்பான், அது இருக்கும். பாவத்தை வெறுக்கிறது, ஏன்னா ஒரு நம்ம இயற்கை, ஒரு மனுஷனை அவன் என்ன விரும்புகிறான்றதை பார்த்து அவன் யாருன்னு சொல்லிடலான்வான் இல்லைங்களா. ஒரு இயற்கை எதை விரும்புதோ அது அசுத்தமாக சுத்தமானு சொல்ல முடியும். ஒரு அசுத்த மிருகங்களை ஆண்டவர் டிவைட் பண்ணார் பழைய ஏற்பாட்டில், இலேவிய ராமத்தில். எதை வச்சு, ஒரு பன்னியாக அசுத்த மிருகம்னார். ஏன், அது அசுத்தத்தை தான் விரும்பும், அசுத்தத்தை தான் நாடும், அசுத்தத்தை தான் சாப்பிடும். அதுலேயே அது அசுத்தம்னே தெரியாது. ஏன், கழுக ஆண்டவர் அசுத்தம்னார். ஏன், அது அசுத்தம் தான் பார்க்கும், அசுத்தத்தை தான் நாடும் விரும்பும் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா. அந்த மாதிரி நாய் கூட அப்படி தான் அசுத்தம்ன்ற மாதிரி. ஆனால் சுத்தம்ன்றது அது இயற்கை, அது இயற்கையை பொறுத்து தான் அது விரும்பும். அசுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு பாவம் ரொம்ப இன்பமாக தெரியும், அதான் அடையாளம் இல்லைங்களா. சுத்தம் உள்ளவர்களுக்கு பாவத்தை ரொம்ப அருவறுப்பாங்க, பாவத்தை ரொம்ப வெறுப்பாங்க, ரொம்ப அதை பயங்கரமாக இதை ஒரு கொமட்டுற மாதிரி பாவம் அவங்களுக்கு இருக்கலாம். ரெண்டாவது இருதயத்தின் சுத்தம் உள்ளவர்களுக்கு ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பாவத்தை குறித்த அழமான துயரம் அவங்களுக்கு இருக்கும். அழமான துயரம் பாவத்தை குறித்து. ஒரு வெளியில் பாவத்து எந்த துயரமும் இல்லாமல் தங்களை டீசெண்டாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அசுத்த இருதயம் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் மூணாவது குணம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு இருதயத்தில் இருக்கிற பாவத்தை கொல்லணுன்றது தான் அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். த மார்டிஃபிகேஷன் ஆஃப் சின் இல்லைங்களா, பாவத்தை கொல்லணும்னு. எப்பேற்பட்ட பாவத்தை வெளியில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு இல்லை, இருதயத்தில் பாவம். என் மோட்டிவ்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்குதே, இவ்வளோ அசிங்கமாக அவங்கள பற்றி நினைக்கிறேனே, இவ்வளோ கேவலமாக அவங்கள விரோதிக்கிறேனே, இவ்வளோ கோபம் எனக்கு வருதே, இதை கொல்லணும் நான், இருதயத்தில் இருக்கிற பாவத்தை கொல்லணும்னு. இருதயத்தில் பாவத்தை கொள்கிறவங்கள பார்க்க முடியும். தங்களை தொடர்ந்து அந்த அசுத்தத்திலேருந்து சுத்திகரிக்கிற வேலை தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய முயற்சி. எதுக்கு? தங்களுக்குள்ளே இருக்கிற அசிங்கத்தை அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு வர்றது தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற முயற்சியாக இருக்க முடியும். இதெல்லாம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுடைய குணம். பாருங்களேன், இது நெகட்டிவாக பார்க்குறோம். பாசிட்டிவாக இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு என்ன இருக்கும்? ஆவிக்குரிய காரியங்கள், பரிசுத்த காரியங்கள் மேலே பயங்கர நாட்டம் அவங்களுக்கு இருக்கும். பாருங்களேன், பரிசுத்த தங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிற காரியங்களில் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். எது? உதாரணத்துக்கு வேத வசனத்தை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஏன்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வேத வசனம் படிக்கும்போது ஆண்டவர் அங்கே தெரிவார் இல்லைங்களா, தேவனை தரிசிப்பார்கள், ஆண்டவர் பேசுகிறது அவங்களுக்கு தெரியும். பரிசேயர்களை படிக்கிறாங்க அதை செய்யாதே இதை செய்யாதேன்னு தான் அவங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. ஆனால் ஆண்டவரை தரிசிக்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் படிக்கும்போது அதில் ரொம்ப ஆர்வம்னு இருக்காது, எதை என்ஜாய் பண்ணுறான்னு பார்க்கணும் இல்லைங்களா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு சபை ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருடைய பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, ஜபம் ரொம்ப பிடிக்கும், ஆராதனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதெல்லாம் ஆண்டவரை தரிசிக்கிறது, தங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கிற காரியங்கள், அதில் ரொம்ப ஆர்வம், என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட் அதில் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதை பார்க்குறோம் இல்லைங்களா. ஆகவே இந்த பாக்கியத்தை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்குறோம். எவ்வளோ பெரிய இன்பம் நம்ம தேடுற இன்பம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. இதை அடையக்கூடியது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தாங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். ஏன்னா பழைய காலத்தில் ராஜாவுக்கு முன்னாடி போகணுன்னா அந்த எஸ்தர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்தரெல்லாம் ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு நாலு வருஷம்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா ராஜா கிட்டே நுழைஞ்சிட முடியாது, நம்மளை குளிப்பாட்டுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த ராஜாதி ராஜனுடைய முகத்தை பார்க்கணுன்னா நம்மளை சுத்திகரிக்காமல் ஒரு முகத்துக்கு நம்ம பார்க்கவே ஆக்சஸே கிடைக்காது நம்மளுக்கு, புரியுதுங்களா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தாங்க அவர் முகத்தை பார்க்க முடியும். இந்த காரியம் நம்மளை எவ்வளோ ஆர்வம் படுத்தணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லைங்களா. இந்த உலகத்தில் அவருடைய முகத்தை தரிசிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கே போக முடியும். உங்களுக்கு தெரியுமா, சங்கீதம் 24:3-4 போட்டிருக்கு, பரலோகத்துக்கு ஏறி போகிறவங்க யார், பரலோகத்தை எட்டக்கூடியவங்க யார்? 24:3-4
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
பாருங்களேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், கையில் சுத்தம் உள்ளவன், அவன் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம உங்கள் பர்சனலாக யோசிச்சு பாருங்க, எனக்கு இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதா? அதான் நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா. எனக்கு இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? நான் மதம், நான் கிறிஸ்தவன், நான் சொல்லிக்கிறேன். ஏன் கிறிஸ்தவம், இது வரைக்கும் இருந்த கிறிஸ்தவம் என்னை வெறும் வெளியில் ஒண்டி தான் ட்ராமா போட வைக்குதா, இல்லை என் ஹார்ட்டை தொட்டு என்னை பியூரிஃபை பண்ணிட்டு வருதான்னு நம்ம யோசிக்கணும். இல்லை என் வெளியில் ஒண்டி தான் ஏன் இருக்குது, ஹார்ட்டில் எல்லா காரியமும் இருக்குது, ஹார்ட்டில் சுத்திகரிப்பே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம விழிக்க வேண்டிய நேரம் அது. ஏன்னா வெளியில் சுத்தமாகிறது அதுக்கு ஆண்டவருடைய இதே தேவையில்லை, வார்த்தை தேவையில்லை, ஹோலி ஸ்பிரிட்டே தேவையில்லை, எந்த கிருபையும் தேவையில்லை. அது ஒரு பல காரியங்களுக்கு வரலாம். பரிசேயர்கள் கூட இருந்தாங்க, அவர்கள பார்த்து பிசாசின் பிள்ளைகளே என்னார், வெளியில் ஒழுங்காக தான் இருந்தாங்க அவங்க, அதில் விஷயமே இல்லை. என் ஹார்ட்டில் சுத்தம் இருக்குதா? அதை நம்ம கேட்டு பாருங்களேன். பாவத்தை நீங்கள் வெறுக்கிறீங்களா? பாவத்தை நீங்கள் அருவறுக்கிறீங்களா? பாவத்தின் மேலே விரோதம் உங்களுக்கு இருக்குதா? ஒரு ஜெனரேஷன் இருக்குதான், தங்களுடைய பார்வையில் அவங்க ரொம்ப பியூராக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க அசுத்தத்துலேருந்து அவங்க இன்னும் கழுவப்படலைன்னு நீதிமொழிகளில் வருது. அப்படி ஒரு ஜெனரேஷனே இருக்குமா? அப்படிப்பட்ட ஜெனரேஷனுக்கு நம்ம சேர்ந்தவங்களா? இல்லை இருதயத்தின் சுத்தம் எனக்கு இருக்குதா? நம்மளை கேட்டு பார்க்கணும் சரிங்களா. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த காரியத்தின் மேலே ஆஞ்ச ஆர்வம், ஆசை, அது என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு இருக்குதா? அது ஆர்வமாக நமக்கு இருக்குதா? சாக்கு போக்கு சொல்கிறத விட்டுட்டு எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்லைங்க, அது பண்ண டைம் இல்லைங்க, அதெல்லாம் பாயிண்ட் இல்லை. இருதயத்தில் சுத்தம் இல்லை உனக்கு, அதை நம்ம பார்க்குறோமா? அதை முதல்ல அதை பார்த்தோன்னா போதுங்க. எனக்கு இருதயத்தை சாக்கு போக்கு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இருதயத்தில் சுத்தம் இல்லாத குறைய பார்த்தோன்னா போதும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெக்கவரிக்கு, இல்லைங்களா? இருதயத்தில் எனக்கு சுத்தம் இல்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு உணர்ந்து அதை வெறுத்து ஆண்டவர், குட் நியூஸ் என்ன தெரியுமா, ஆண்டவர் இருதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். தாவீது இல்லைங்களா, அவ்வளோ வேசித்தனம் செய்துவிட்டே போய் கேட்குறாரு, தேவனே சுத்தமான இருதயத்தில் என்னை சிருஷ்டியும். அவர் ஜபத்தை கேட்டார் இல்லையா? ஏன் தன் இருதயத்தின் அசுத்தத்தை அவர் உணர்ந்தார், உணர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார். நம்மளும் அப்படி வரலாம். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை அசுத்தத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சுத்திகரிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். சுத்தமுள்ள இருதயத்தை தர்றதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாகுலத்துக்கும் காரணம் இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்க. அதை பார்க்குறோமா? அதை பார்த்து உணர்ந்தவன் தன் நெஞ்சை அடிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வருவான். ஆனால் சுத்தமுள்ள இருதயத்தை, த ஃபவுண்டன் ஓப்பன் ஃபார் சின்னர்ஸ் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் இருக்குது, அது நம்மளை கழுவி சுத்தமான இருதயத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சுத்தமான இருதயத்தை கொடுக்க முடியும்.